அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை March 7 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்வதற்கு இலங்கை கடற்படைக்கு உரிமை உண்டு என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கும் கருத்து தொடர்பான செய்திகள்.
Why are you coming into our waters? Why are you fishing in our waters? Stay on the Indian side. Then this, there be no issue. There no one will shoot anyone else.
இலங்கை சென்றிருக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜை சந்தித்திருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு குழுவினர் பேசிய விடயங்கள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தரன் செவ்வி,
அவருடைய நியாயபூர்வமான அபிலாஷில் நிறைவேற்றக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்றும், அவ்விதமான ஒரு தீர்வுக்கு எமது பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இருக்கும், அதை இந்தியா புரிந்து இந்தியாவில் என்று பங்களிப்பையும் செய்ய வேண்டும் என்று.
இலங்கை சிகிரியா குகையில் உள்ள சோரோவியம் ஒன்றில் பெயரை எழுதிய குற்றத்திற்காக 2 சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கும் மட்டக்களப்பு சித்தாண்டியைச் சேர்ந்த சின்னத்தம்பி உதயஸ்ரீயின் தாயாரின் செவ்வி ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் புனிதசீலன் பிரதீபன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
நைஜீரியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தில் போகோஹராம் ஆயுதக்குழுவின் பிறப்பிடமான மைதுகிரி நகரில் இடம்பெற்ற தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 40 அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பரபரப்பான 2 சந்தைகளிலும் பேருந்து நிலையம் ஒன்றிலுமாக 5 குண்டு தாக்குதல்கள் அங்கு நடந்துள்ளன. போகோஹராம் சந்தித்து வரும் நெருக்கடியான சூழலுக்கு பதிலடியாகவே போகோஹராம் இந்த தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக நைஜீரிய அரசாங்கம் தெரிவிக்கின்றது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நடைபெற உள்ள தேர்தலுக்கு முன்னர் போகோஹராமை அவர்கள் பலமாக நிலை கொண்டுள்ள வடகிழக்கு பிரதேசங்களிலிருந்து வெளியேற்றும் முயற்சியாக நைஜீரிய படையினர் சாட், கேமரூன் குடியரசு மற்றும் நைஜர் படைகளின் உதவியுடன் படை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
எகிப்தில் 2 முன்னர் இஸ்லாமியவாத அதிபர் முகமது மோர்சியை ஆட்சியிலிருந்து வெளியேற்றியதை தொடர்ந்து நடந்த வன்முறைகள் தொடர்பில் 1வது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடும்போக்கு இஸ்லாமியவாதியான மஹமூத் ஹசன் ரமதான் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். அதிபர் மோர்சி பதவி கவிழ்க்கப்பட்டதற்கு எதிராக நடந்த வன்முறைகளின் போது கட்டிடம் ஒன்றிலிருந்து ஆட்களை வெளியில் தூக்கி எறிந்த சம்பவம் தொடர்பிலேயே இந்த தண்டனை அவருக்கு அளிக்கப்பட்டதாக எகிப்தின் உள்துறை அமைச்சர் கூறினார். முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் ஆதரவாளர்கள் என்ற குற்றச்சாட்டில் 100 எகிப்து நீதிமன்றங்கள் விரைவான விசாரணைகள் மூலம் மரண தண்டனை விதித்து வருகின்றன. இந்த தண்டனை முறையை மனித உரிமை குழுக்களும் வெளிநாட்டு அரசாங்கங்களும் விமர்சித்திருக்கின்றன.
ரஷ்யாவின் எதிர்க்கட்சித் தலைவர் போரிஸ் நெம்சோவின் கொலை வழக்கு தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு சேவையின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். நெம்சோ ஒரு வாரத்திற்கு முன்னர் கிரெம்லினுக்கு அருகே சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். சந்தேக நபர்கள் கொலையை திட்டமிட்டதில் ஈடுபட்டுள்ளதுடன் கொலையையும் மேற்கொண்டுள்ளதாக FSB இயக்குநர் அலெக்சாண்டர் தெரிவித்தார். இவர்கள் ரஷ்யாவின் வடக்கு கோகசஸ் வலயத்தைச் சேர்ந்தவர்கள் என ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய அதிபர் புட்டினை பகிரங்கமாக விமர்சித்து வந்த நெம்சோவிற்கு கடந்த ஞாயிறன்று 1,000,000 மக்கள் தலைநகர் மாஸ்கோவின் மத்தியில் பேரணியாகச் சென்று அஞ்சலி செலுத்தினர்.
கொழும்பு துறைமுக நகர செயற்திட்ட பணிகளை உடனடியாக இடைநிறுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அறிவித்தல் தமக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக அந்த நிறுவனம் சீன நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அத்தோடு இந்த செயற்திட்டத்திற்காக பொறுப்பு வாய்ந்த அரசு நிறுவனங்கள் வழங்கியிருந்த அனுமதி பத்திரங்களை சமர்ப்பிக்குமாறும் துறைமுக அமைச்சின் செயலாளர் அனுப்பியிருக்கின்ற கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாக சைனா கம்யூனிகேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனம் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தங்களிடம் கூறப்பட்டிருக்கின்ற ஆவணங்களை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. சீன நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படும் கொழும்பு துறைமுக நகர செயற்திட்டம் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட பல்வேறு விமர்சனங்களை இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
கடுமையான சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக சீனா எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை விளக்கும் வகையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு பிரபலமடைந்த ஆவணப்படத்தை சீன அரசாங்கம் இணையதளங்களிலிருந்து அகற்றியிருக்கலாம் என தெரிய வருகிறது. மாடத்தின் கீழ் என பொருள் தரும் ஆண்ட தி டோம் என பெயரிடப்பட்ட இந்த ஆவணப்படம் சீனாவில் சுற்றுச்சூழல் மாசடைவதால் ஏற்படும் சமூக மற்றும் சுகாதார செலவு குறித்து விளக்குவதாக அமைந்திருந்தது.
வடமேற்கு ஈராக்கில் ஹாத்ரா என்ற பழங்கால நகரத்தின் பாரம்பரிய கட்டட எச்சங்களை இஸ்லாமிய அரசு ஆயுதாரிகள் அழித்து வருவதாக ஈராக்கிய அரசாங்கம் கூறுகின்றது. பார்த்திய சாம்ராஜ்யத்தால் உருவாக்கப்பட்ட இந்த நகரம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானது. உயரமான சுவர்களை கொண்ட இந்த நகரம் அந்த காலத்து நகரங்களின் சிறப்பு அம்சங்களுக்கு உதாரணமாக காட்டப்படுகின்றது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி சென்று மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்வதற்கு இலங்கை கடற்படைக்கு உரிமை உண்டு என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கும் கருத்து தமிழ்நாட்டில் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்தால் துப்பாக்கியால் சுடுவதில் தவறில்லை என்ற அர்த்தம் துணிக்கும் வகையில் இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பேசியிருப்பது தமிழகத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் ஒளிபரப்பாகும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேட்டியளித்த ரணில் தமிழக மீனவர் பிரச்சினை குறித்தும் பேசினார். இந்திய மீனவர்கள் இழுவை வலைகளை கொண்டு மீன்பிடிப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்த ரணில் அவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் வந்து மீன்பிடிக்கும் நிலையில் கடற்படையினர் மனித உரிமைகளை மீறிவிட்டதாக குற்றம் சாட்டக்கூடாது என்றும் கூறினார்.
Why are you coming into our waters? Why are you fishing in our waters? Stay on the Indian side. Then this, there be no issue. There no one will shoot anyone else. You stay on the Indian side and let our fishermen stay on the Sri Lankan side.
நீங்கள் ஏன் எங்கள் கடல் பகுதிக்குள் வருகிறீர்கள்? ஏன் எங்கள் பகுதியில் வந்து மீன்பிடிக்கிறீர்கள்? இந்திய பகுதியிலேயே இருங்கள், பிரச்சனையே ஏற்படாது. நீங்கள் இந்திய பகுதியில் மீன்பிடியுங்கள், எங்கள் மீனவர்கள் இலங்கை பகுதியில் மீன்பிடிக்கட்டும். இல்லாவிட்டால் எங்கள் கடற்படையின் மீது மனித உரிமைகளை மீறிவிட்டதாக குற்றம் சாட்டாதீர்கள். நீங்கள் எங்கள் பகுதிக்குள் வருகிறீர்கள், வந்து எங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை எடுத்துச் செல்கிறீர்கள். நீங்கள் உள்ளே வரக்கூடாது. யாராவது ஒருவர் என் வீட்டை உடைத்து உள்ளே நுழைந்தால் நான் அவரை சுட முடியும், கொல்ல முடியும். சட்டம் அதை அனுமதிக்கிறது. இதில் நான் தீவிர நிலைப்பாட்டை எடுக்கிறேன். இது எங்களுடைய கடல் பகுதி. யாழ்ப்பாண மீனவர்களை மீன்பிடிக்க விட வேண்டும். நாங்கள் இதுநாள் வரை அவர்களை தடுத்திருந்தோம். அதனால்தான் இந்திய மீனவர்கள் எங்கள் பகுதியில் வந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். எங்கள் பகுதி மீனவர்கள் இதில் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர தயாராக இருக்கிறார்கள். அது ஒரு நியாயமான ஒப்பந்தமாக இருக்க வேண்டும். வடபகுதி மீனவர்களின் வருவாயை பலி கொண்டு ஒப்பந்தம் செய்ய முடியாது.
இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் நிலையில் ரணில் விக்ரமசிங்கேவின் இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் அமைதியாகவும் ராஜதந்திர ரீதியிலும் மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நம்புவதாக கூறினார்.
Ensure that both India and Sri Lanka are able to work together on this matter, which is a matter.
நான் நிச்சயமாக நம்புகிறேன், பாக் நீரிணைக்கு இருபுறத்து பகுதிகளும் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தில் இந்தியாவும் இலங்கையும் இணைந்து செயல்பட முடியும். அமைதியாகவும் ராஜதந்திர ரீதியிலும் இதில் நாம் இணைந்து செயல்பட முடியும் என்று நம்புகிறேன்.
இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டபோது இந்திய பிரதமர் March 13 இலங்கைக்கு செல்லவிருக்கும் நிலையில் இடைப்பட்ட நேரத்தில் வரும் செய்திகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று தெரிவித்தார்.
ஏற்கனவே நம்முடைய வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அங்கே போயிருக்காங்க. 13 நம்முடைய பிரதமர் அவர்கள் சில இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கக்கூடிய அளவில் நம்பிக்கை இருக்குது. ஆகையினால இடைப்பட்ட விஷயங்கள் நாம் வந்து பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாமல் முழுமையான ரிசல்ட் என்ன வருது, பேச்சுவார்த்தைக்கு பின்பாக வரக்கூடிய முடிவுகள் என்ன வருது, அதை நம்ம இப்போ பார்ப்போம்.
இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் முடிவடைந்த பிறகு இருநாட்டு மீனவ பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடக்கும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இலங்கை சென்றிருக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை தமிழ் தேசிய கூட்டமைப்பு குழுவினர் இன்று சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது இவர்கள் பேசிய விடயங்கள் என்ன என்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நாங்கள் சந்தித்தது உண்மை, பேச வேண்டிய அத்தனை விடயங்களை பற்றி பேசினோம். விசேஷமாக இந்த ஆட்சி மாற்றத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அதற்காக நாங்களும் கடமையை உழைத்தோம். எமது மக்களும் தங்களுடைய பரிபூர்ணமான ஆதரவை வழங்கினார்கள். புதிய ஜனாதிபதி மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அவர் தனது கடமையை முறையாக நிறைவேற்றுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவ்விதமாக அவர் செயல்படுகின்ற பொழுது அவருக்கு மது பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் என்றும் கூறினோம். அதே சமயம் புதிய அரசாங்கம் ஆட்சி ஏற்று 50 மேல் அதிகமாக கழிந்திருக்கின்றது. இந்த காலத்தில் நிர்வாக ரீதியாக சில மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள். இராணுவ ரீதியான ஆளுநர்கள் மாற்றப்பட்டு சிவிலியன் ஆளுநர்கள் வந்திருக்கின்றார்கள். அது வரவேற்கத்தக்க ஒரு படியும் வடக்கிலும் கிழக்கிலும். மற்ற நிர்வாக ரீதியாக செயலாளர்களை பொறுத்தவரையில், அரசாங்க அதிபர்களை பொறுத்தவரையில் விமான அதிகாரி ரிப்போர்ட் வரையில் சில மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அதே சமயம் எமது மக்கள் தங்களுடைய காணிகளில் என்ன மீற குடியேற்றப்படவில்லை, எமது கைதிகள் விடுவிக்கப்படவில்லை, காணாமல் போனவர் சம்பந்தமான விடயம் விசாரிக்கப்படுகின்றது, ஆனால் அது ஒரு முடிவில்லாத கதையாக இருக்கின்றது. அதனால் இந்த விடயங்களை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், அரசாங்கம் விசேஷமாக காணிகளை பொறுத்தவரையில் கைதிகளை பொறுத்தவரையில் சில நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், நமது மக்கள் மத்தியிலேயும் ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும், நமது மக்களும் தங்களுடைய காணிகளுக்கு திரும்பி தமது வாழ்க்கையை ஆரம்பித்து சகஜ நிலைமையை அடைய வேண்டும். இவை அத்தியாவசியமானவை. ஆனால் இந்த கர்மங்களில் போதிய முன்னேற்றம், அரசாங்கம் உறுதியாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த கர்மத்தையும் கூறியிருக்கின்றோம். இராணுவ பிரசன்னம், மற்றது விபதைகள், பெற்றோரற்ற பிள்ளைகள், இவ்விதமான பல விடயங்கள் நமது மக்கள் மத்தியில் இருக்கின்றன. இவையெல்லாம் காரக்கூடிய கையாளக்கூடிய எல்லாவற்றையும் கையாளக்கூடிய வகையில் ஒரு கட்டமைப்பு தேர்வை அதை நாங்கள் ஏற்படுத்தும்படியாக அரசாங்கம் நம் கேட்டிருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் ஒருமித்த நாட்டுக்குள் உரிமையுடன் கௌரவத்துடன் எங்கள் நமது மக்களுடைய நியாயபூர்வமான அபிலாஷைகளை கலாச்சார ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக நிறைவேற்றி நாட்டுக்கு விதமான குந்தகங்கள் ஏற்படுத்தாமல் வாழ்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். அவ்விதமான ஒரு தீர்வு ஏற்பட வேண்டிய அத்தியாவசியத்தை, அந்த தீர்வு ஏற்படுகின்ற பொழுது அதில் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய தாங்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்த பிரதேசங்களில் அதிகாரத்தை ஒருமித்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த தீர்வு அமைய வேண்டும் என்றும், அவர்களுடைய நியாயபூர்வமான அபிலாஷில் நிறைவேற்றக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்றும், அவ்விதமான ஒரு தீர்வுக்கு எமது பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இருக்கும், அதை இந்தியா புரிந்து இந்தியாவில் இயன்ற பங்களிப்பையும் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தோம். இவ்விதமான பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசினோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சமந்தர். இலங்கையில் சிகிரியா குகையில் உள்ள சுவரோவியம் ஒன்றில் பெயரை எழுதிய குற்றத்திற்காக 2 ஆண்டு சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கும் மட்டக்களப்பு சித்தாண்டியைச் சேர்ந்த சின்னத்தம்பி உதயசிரியின் தாயார் தனது மகள் செய்த தவறினை மன்னித்து அவரை விடுதலை செய்ய அதிகாரிகள் உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். உதயஸ்ரீயின் தாயார் சின்னத்தம்பி தவமணியிடம் இது குறித்து பேசினார். ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இந்த கணவனாரியர் வந்து 28 வருஷம், எனக்கு 6 பிள்ளைகள், 5 பொம்பளை பிள்ளையும் 1 பொடியனும். இவ பிறந்து 3 மாசம் தகப்பரு இறந்தவரு. ஆங்களையும் ஐயா நானு கஷ்டப்பட்டுதானே இந்த பிள்ளைகளை வளர்த்தனா. அவள் இருக்கு அப்பம் சுட்டு மாவுடுத்தி விட்டு நெல் குத்தி பல விதமான தொழில்களும் செய்துதான் நானு இதுகளை கஷ்டப்படுத்தானே ஐயா நான் வளர்த்தனானு. இவ கொஞ்சம் மற்றாக்கள் கொஞ்சம் படிச்சு படிச்சு இதை கல்யாணங்களும் கட்டிட்டாங்க. 3 பேரு கல்யாணம் கட்டிட்டாங்க. 3 பேரு இப்ப எந்த கைவசமாகத்தான் இருக்கிறாங்க. அப்ப இவ ஒரு பெற்றரி டைமண்ட் கம்பெனில வேலை செய்யலாமு சொல்லி அதுக்கு போனாவோ.
உங்களுக்கு இப்ப எத்தனை வயதம்மா?
எனக்கு வந்து இப்ப 61 வயது. எனக்கு கண்ணு முண்டு ஒரு கண் பார்வையில, நான் ஆறு மக்களே ஒரு கண் பார்வையில நான் வளர்த்து வந்த.
உங்களோட மற்ற பிள்ளைகள் என்ன செய்யறாங்க?
மற்ற பிள்ளைகள் கல்யாணம் கட்டி, அவங்க 3 பேர் கல்யாணம் கட்டிருக்கிறாங்க. மற்றொரு மகளும் ஒரு மகனும் உபவும் என்னோட இருக்கிறாங்க. அவங்க ஒரு வரம்புல கல்யாணம் கட்டின அதுல இருக்கிறாங்க.
உங்களோட மகளுக்கு வந்து 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அவ செய்த குற்றம் தொடர்பில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்?
என்ன குற்றம் சொல்றாங்க? அந்த குற்றமா 2 வருஷம் கேள்விதான் சொல்றாங்க.
இது சம்பந்தமா உங்களோட மகளோட நீங்க கதைச்சனீங்களா? என்ன சொல்றாங்க மகள்?
என்னோட மகள் நான் என் மகன் இந்த வேலை நீ செய்த நீ வந்து கேட்டேன். எனக்கு வந்து அவங்க தெரியாமல் அவங்களுக்கு நாப்பில் இருந்தது சொல்லி பாப்பா வந்து போட்டு நான் இந்த கிளிப்பை கலட்டி அழி நான் இந்த பேரும் மட்டும் நான் எழுதினான். எனக்கு என்ன நடந்தேன்னு தெரியாது. நான் போய் கேட்டோடனே அந்த மகள் கடையில் அடிச்சு அடிச்சு கட்டினாவோ என்னடா செய்து என்ன எடுங்கம்மா என்ன எடுங்கம்மா நான் தெரியாம செய்தேன் அந்த பேர்ல கட்டி பிடிச்சி கட்டினாவோ சம்புல போட்டு கூட வச்சு.
உங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு உங்களோட சட்டத்தரணி என்ன சொல்றார்?
சொல்றாரு அப்படியாண்டா செய்யலாம் தானம் அவைய காசு இல்லாத மாதிரி தான் செய்வோம்ன்றாங்க. 6 மாசம் அப்படி எழுந்து தொடர்ந்து போகுமாம் என்று சொன்னாரு. நாங்கன்னா படகு கொட்டியெல்லாம் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கு. அதுக்கும் ஒரு தீர்வு தெரியாது.
இப்ப உங்க மகள் எங்க வச்சிருக்காங்க? அவோ போய் நீங்க பாக்க முடிந்ததா?
உங்கள மகளுக்கு சுரஞ்சாலை இந்த அனுராதபுர சுரஞ்சாலையெல்லாம் இருக்கிறாவோ. அங்கே ஏண்டாயா ஒரு தமிழ் தெரிஞ்ச ஆட்கள் இல்ல. எங்களுக்கு தமிழ் தலைக்கிறதான் தெரியும். உங்களை ஒரு பாதையும் விளங்காது.
இப்ப நீங்க அவ போய் பாத்துனீங்களா அனுராதபுர சிறையில?
ஓ இப்ப அவக்கு இந்த சுரத்தண்டனை விடுத்த பிறகு ஒரு தரம் போனாங்க. இப்ப சொல்லுவாங்க ஒரு மாட்டைக்கு ஒரு தாயம் போகும் சொல்றாங்க. இப்ப நாங்க எங்களை மகளை பார்க்க போகணும் அதுதான் பெரிய ஒரு பாதையாகிறது. கிட்டத்தட்ட இங்க இருந்து போறேன்டையா 1000-1500 காசு வேணும். அது பார்க்க இல்லைன்னு சொன்னாலும் அது பெரிய இதாக போகும். அதைத்தான் இப்ப நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறோம்.
உங்களுக்கு என்ன வகையான ஒரு உதவி வேணும்னு எதிர்பார்க்கறீங்க?
எனக்கு ஒரு உதவியும் வேணா, யாரா கூடியன்டானு மகளை ஒரு 5 கொஞ்சம் நாளைக்கு மேலே ஒரு மாசத்துக்கு இடையேனானு என் மகளை முடிவிச்சு தந்தா போதும். ஆரண்டாரும் தெரியாது ஐயா, கடவுளை போல நின்று இந்த மகளை கொஞ்சம் முடிவிச்சு தாருங்க ஐயா. அவ எனக்கு வந்த ஒரு கடைசி மகள். அவ நான் இல்லாம அவன் இருக்க மாட்டான். அவ இல்லாம நானும் இருக்க மாட்டேன் ஐயா. செந்தாந்தியை நாம் போய் பார்த்தோம். அவ இருந்த கோலத்தை பார்த்தோம். நாங்க நாங்க வாயுட்டு 3 பொம்புகள் நாங்க நம்மளுக்கு போ, நாங்க 3 பேரும் வாயுட்டு தான் கத்தி நாங்கிற மகள் இருந்த நிலைய பார்த்து மறுக்கா போலீசாரி நாங்க கோட்டுக்குள்ள இருந்து கட்டவனாரு பட்டக்கிழங்கு போட்டு கை மகளை கட்டி கொண்டுதாங்க ஐயா வந்த நானு.
உதயஸ்ரீயின் தாயார் சின்னத்தம்பி தவமணி. அடுத்து தமிழக செய்திகள். தமிழ்நாட்டின் வேளாண்மைத்துறை அமைச்சர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக வேளாண் துறை அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் பரிந்துரையை ஏற்று தமிழக ஆளுநர் ரோசையா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வகித்து வந்த வேளாண்மைத்துறையை தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம் கூடுதலாக கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறையின் திருநெல்வேலி மாவட்ட செயற் பொறியாளர் கடந்த பிப்ரவரி 22 திருநெல்வேலி ரயில் நிலையத்திற்கு அருகில் ஓடும் ரயில் முன்பாக விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலைக்கு தமிழக வேளாண் துறை அமைச்சர் கிருஷ்ணமூர்த்தி தான் காரணம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் முன்னதாக குற்றம் சாட்டியிருந்தார். வேளாண் பொறியியல் துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக அமைச்சர் தரப்பு அளித்த அழுத்தமே இதற்கு காரணம் என்றும், அமைச்சரின் உதவியாளர்கள் அவரை தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்து தொந்தரவு செய்தனர் என்றும் EVKS இளங்கோவன் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்து குற்றம் சாட்டினார்.
அக்னி கிருஷ்ணமூர்த்தியினுடைய உதவியாளர்களாக இருக்கின்ற பாண்டியன் தியாகராஜன் என்ற 2 உதவியாளர்கள் அதிகமாக அவர்களிடம் பேசி அவரை பயமுறுத்தி இருக்கின்றார்கள். அதற்கான தொலைபேசி மற்றும் செல்போன்களுடைய ஆதாரம் என்னிடம் இருக்கின்றது. உடனடியாக அக்னி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை என்று சொன்னால், அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற விஷயங்களை நான் வெளியிடுவேன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அமைச்சரை பதவி நீக்கம் செய்து விசாரிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் நேற்று முன்தினம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து அவர் சார்ந்திருக்கும் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். தற்போது அமைச்சரவையிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி நீக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது போதாது என்றும், தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து அவரை விசாரிக்க வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். கர்நாடக மாநிலம் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை எதிர்த்து நடைபெறவிருந்த முற்றுகை போராட்டத்தை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் 100 விவசாயிகளை கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கர்நாடக மாநிலத்தில் மேகதாது என்ற இடத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கில் அணை கட்டுவது என்ற கர்நாடக அரசின் முடிவை எதிர்த்து மேகதாதுவை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 1500 விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டத்தில் தஞ்சாவூர், திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தமிழக கர்நாடக எல்லையான தேன்கனி கோட்டையில் நேற்று இரவிலிருந்தே குவிந்தனர். இன்று காலையில் தேன்கனிக்கோட்டையிலிருந்து புறப்பட்டு கர்நாடக மாநிலம் மேகதாது நோக்கி சென்று முற்றுகை போராட்டம் நடத்த அவர்கள் முடிவு செய்திருந்தனர். இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்ட நிலையில் 800 மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். காவல்துறை எச்சரிக்கையை மீறி விவசாயிகள் முற்றுகை போராட்டத்திற்கு புறப்பட்டதால் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் சுமார் 1500 விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை நிறுத்தாவிட்டால் அடுத்த கட்டமாக கர்நாடக சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக காவிரி உரிமை மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பே மணியரசன் BBC தெரிவித்தார்.
அடுத்த கட்டமாக இதற்கு மத்திய அரசு செவிசாய்த்து கர்நாடக அரசு அணை கட்டாமல் தடுக்க கட்டளை தாக்கி அனுப்பவில்லை என்றால், அந்த கர்நாடகத்தில் மேகேதாட்டில் அணைகள் கட்டும் பணி நடைபெற்றால் அங்கே வந்து நாங்கள் ஆயுதம் தாங்காத கொரில்லாக்கள் போல் தொண்டர்கள் சென்று தடுப்பார்கள். அது மட்டுமின்றி கர்நாடக சட்டப்பேரவை முன்னாலும் அதனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் போராட்டத்தை தமிழ்நாட்டிலிருந்து சென்று செய்யலாம் என்று உத்தேசித்திருக்கிறோம்.
இதற்கிடையில் விவசாயிகள் நடத்தும் இந்த போராட்டத்திற்கு திமுகவின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உண்டு என திமுக தலைவர் கருணாநிதி அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து, தன்னைத்தானே தபாலில் அனுப்பிய மனிதர் குறித்த ஒரு உத்தியாசமான செய்தி. பிபிசியின் ஜேசன் கேப்ரியின் செய்திக்குறிப்பை வழங்குகிறார் நந்தினி.
1960களில் ஆஸ்திரேலிய தடகள வீரர் ரெக்ஸ் பியர்ஸ் லண்டனிலிருந்து விமானத்தில் செல்ல போதிய பணமில்லாமல் தன்னைத்தானே ஒரு மரப்பெட்டியில் வைத்து ஆஸ்திரேலியாவிற்கு விமானத்தில் பயணப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். தனது மகளின் பிறந்த நாளுக்குள் தான் வீட்டுக்குச் செல்ல தீவிரமாக முயன்றும் அது முடியாமல் போகவே இந்த வழியை தான் தேர்ந்தெடுத்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்து அரை நூற்றாண்டுக்கும் மேலான நிலையில் தனது இந்த சுவாரஸ்யமான பயண அனுபவம் குறித்து அவர் இப்போது நினைவு கூர்கிறார். ஈட்டி எறியும் விளையாட்டு வீரரான ரெக்ஸ் பியர்ஸ் தன் விளையாட்டுக்கு தடையாயிருந்த காயத்தில் இருந்து மீண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ் விளையாட்டில் பங்கு கொள்ள விரும்பினார். மருத்துவ சிகிச்சைக்காக இங்கிலாந்து வந்த அவர் தன்னால் ஒலிம்பிக்ஸில் பங்கு கொள்ள முடியாது என்று புரிந்து கொண்ட நிலையில் ஊர் திரும்ப முடிவெடுத்தார். ஆனால் அதற்கு அவரிடம் பணமில்லை. பணத்தேவைக்காக விமான நிலையத்தில் சரக்குகளை ஏற்றும் பிரிவில் ஒரு வேலையை தேடிக்கொண்டார். அவர் உழைத்துச் சேர்த்த பணத்தை யாரோ ஒருவர் திருடிவிட ஸ்பியர்ஸின் மூளையில் உதித்ததுதான் இந்த தபால் வழி பயணம். பல தடவைகள் விலங்குகள் மரப்பெட்டிகளுக்குள் அடைக்கப்பட்டு அனுப்பப்பட்டதை நேரில் பார்த்திருந்ததால் தானும் ஏன் அதே வழியில் பயணிக்க முடியாது என்று தன்னுடைய நண்பர் ஜான் மெக்சார்லியுடன் ஆலோசித்து அவரையும் இந்த முயற்சிக்கு பணிய வைத்துவிட்டார். இதற்காக மரப்பெட்டி ஒன்றை தயார் செய்தார் ஜான். கண்டிப்பாக இந்த பயணத்தை ஸ்பியர்ஸ் மேற்கொள்வார் என நம்பி அவர் வசதியாக குத்துக்காலிட்டு அமர்ந்து கொண்டோ அல்லது முட்டியினை மடக்கி முதுகுப்புறமாக படுத்துக் கொள்ளும் வகையிலும் இந்த மரப்பெட்டி தயாரானது. பெட்டியின் இரண்டு பக்கமும் ஸ்பியர்ஸ் திறந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பெற்று அவர் வேண்டும்போது வெளியே வர வாய்ப்பிருக்கும்படி அந்த பெட்டி பயணத்திற்கு தயாரானது. சந்தேகத்தை தடுக்கும் வகையில் பெயிண்ட் டப்பாக்கள் உள்ள பெட்டி என்று லேபிள் ஒட்டப்பட்டு கற்பனையாக ஒரு ஆஸ்திரேலிய ஷூ நிறுவனத்தின் முகவரியும் பெட்டியின் மேல் எழுதப்பட்டுவிட்டது. ஒரு விமான பயணச்சீட்டுக்கான செலவை விட இந்த மரப்பெட்டி பயணத்துக்கு மிகவும் கூடுதலான செலவாகும் என்று தெரிந்திருந்தும் கூட சொந்த ஊருக்கு சென்று சேர்ந்துவிட்டால் பிறகு எப்படியும் செலவை சமாளித்து விடலாம் என்று ஸ்பியர்ஸ் எண்ணினார். ஒரு டார்ச், பதப்படுத்தப்பட்ட உணவு டப்பா, ஒரு தலையணை, ஒரு போர்வை, ஒரு தண்ணீர் பாட்டில், மற்றும் ஒரு பாட்டில் சிறுநீர் கழிக்க என்று பெட்டிக்குள் வைத்து ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரை நோக்கி ஏர் இந்தியா விமானத்தில் ஆரம்பமானது தபால் பயணம். பனிமூட்டம் காரணமாக 24 மணி நேரம் லண்டன் விமான நிலையத்தில் பெட்டிக்குள் காத்திருப்பு, பெட்டிக்குள்ளேயே பாட்டிலில் சிறுநீர் கழிப்பு, மும்பையில் தலைகீழாக்கப்பட்ட பெட்டியில் 4 மணி நேர தவம், மும்பையின் கொளுத்தும் வெயிலில் ஆடைகளை பெட்டிக்குள்ளேயே களைந்த களைப்பு என ஏராளமான அதிரவைக்கும் விடயங்கள் நிறைந்த ஸ்பியர்ஸின் இந்த 3 நாள் பயணம் தன்னுடைய தாய்நாட்டினரின் மொழியை கேட்டபோது நிறைவுக்கு வந்தது. விமான நிலையத்தில் பெட்டிகள் வைக்கும் களஞ்சிய பகுதிக்குள்ளிருந்து சில சிறிய ஆயுதங்களைக் கொண்டு சுவரில் ஓட்டையிட்டு வெளியே வந்துவிட்டார் ஸ்பியர்ஸ். 3 நாட்களாகியும் ஸ்பியர்ஸிடமிருந்து செய்தி வராமல் போகவே பயந்து போன ஜான் ஊடகத்திற்கு இந்த செய்தியை தெரிவித்துவிட தீயாய் பரவியது இந்த விஷயம். புகழ்பெற்ற ஆஸ்திரேலிய அரசியல்வாதி ஒருவரின் கவனத்தையும் இது ஈர்த்தது. 5 ஆஸ்திரேலிய டாலர்களை அனுப்பி இவரின் இந்த முயற்சியை பாராட்டியிருக்கிறார் அந்த அரசியல்வாதி. கடைசியில் விமானப் பிரிவு இவரிடம் காசு வசூலிக்கவில்லை என்றாலும் தன் தெரு முழுவதும் கேமராக்களும் பத்திரிகை நிருபர்களும் சூழ்ந்திருப்பதை பார்த்ததும் தான் வியப்படைந்து போனதாக ஸ்பியர்ஸ் கூறினார். தன் மகளின் பிறந்த நாளுக்கு நேரத்தில் வந்து சேர்ந்தாலும் இந்த பயணத்தை நம்பாமல் இருந்த மனைவியை சமாதானப்படுத்தியதுதான் கடினமாக இருந்தது என்கிறார் அவர். அதேவேளை இப்படி ஒரு பயணம் இந்த காலத்தில் சாத்தியமே இல்லை என்கிறது விமானத்துறை. சரக்குகள் வைக்கும் இடம் அதிக அழுத்த நிலை கொண்டதாகவும் உறைநிலைக்கும் அதிகமான குளிர் இருக்கும் என்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பெட்டிகள் சோதனை செய்யப்படும் போது மறைந்திருக்கும் மனிதர் கண்டுபிடிக்கப்பட்டு விடுவார் என்றும் விமான நிலைய அதிகாரிகள் கூறுகின்றனர்.
பிபிசியின் ஜேசன் கேப்ரியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் நந்தினி குருசங்கரன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் பூபாலரட்னம் சீவகன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேர்களே, இந்த வாரம் நேயர் நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க கிடைத்தது எட்டு மகிழ்ச்சி. இங்கு கடிதங்களுடன் காத்திருக்கின்றார் சங்கீதா ராஜன். சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
முதலில் மாதவன் யாதவ் என்னும் நேயர் அனுப்பிய மின்னஞ்சலில், இந்தியாவின் மகள் பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்ட போது மிகுந்த வருத்தம் அடைந்த இந்தியாவின் மகன் நான். வெளியிடப்பட்டுள்ள பிபிசியின் ஆவணப்படம் மற்ற நாடுகளில் இந்திய ஆண்களின் மதிப்பை மட்டுமல்ல இந்த தேசத்தின் மதிப்பையும் குறைத்துவிட்டது. ஒரு சிலரின் தவறுக்காக ஒட்டுமொத்த இந்திய ஆண்களை குறை கூறக்கூடாது என்றும், உங்களுக்கு இந்திய ஆண்களை பற்றி தெரிய வேண்டும் என்றால் எளிய குடும்பத்தை நடத்தும் பெண்களிடம் கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்வார்கள் என்றும் எழுதியுள்ளார்.
இதே செய்தி குறித்து கருத்தெழுதியிருக்கின்ற மதுரை சோ சண்முகம், பிபிசி வெளியிட்டிருக்கின்ற பாலியல் வறுமையில் ஈடுபட்ட முகேஷின் நேர்காணல் காணொலியை இந்திய அரசு எதிர்த்திருக்கின்றது. பாலிபர்கள் என்றால் அப்படி இப்படித்தான் இருப்பார்கள் என்று கூறும் அமைச்சர்களை இந்திய பாராளுமன்றத்தில் வைத்து அழகுபார்க்கின்ற இந்திய அரசின் மணியில்தான் கனம் இருக்கின்றது. ஆகவே அதன் வழியில் பயமும் இருக்கின்றது. இதுவே இந்த விதமான எதிர்ப்புக்கு காரணம் என்று கூறியிருக்கின்றார்.
பாலேந்திரன் தங்கராஜா என்னும் நேயர் இது குறித்து எழுதுகையில், ஆவணப்படத்தை தயாரித்தவர் இந்திய கலாச்சாரத்தை மறைமுகமாக தாக்கும் நோக்கத்துடனும் மேற்கத்திய கலாச்சாரத்தை சரியென நிரூபிக்கவும் முற்பட்டுள்ளார் என்றார்.
அதேவேளை பிபிசியின் இந்த ஆவணப்படத்தை இந்திய அரசு தடை செய்தது சரியா என்பது குறித்து லீனா மணிமகளையின் செவி குறித்து பல நேயர்கள் எமது ஃபேஸ்புக்கில் கருத்தெழுதியிருக்கின்றார்கள். அதில் ரோஸ் ஏஞ்சல் என்னும் நேயர், புண்ணை மூடி மறைப்பதை விட மறந்துடுவதே ஏற்றது, சக்தியை வழிபடுகின்றோம் என்று பாசாங்கு காட்டாமல் உண்மையாகவே பெண்களை சக்தி வடிவமாக மதியுங்கள் என்று கூறியிருக்கின்றார்.
ஜெயக்குமார் என்னும் நேயரோ, ஆவணப்படத்தை தடை செய்வது தீர்வல்ல, இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளை எப்படி தடுப்பது என மத்திய அரசு யோசித்தால் நல்லது என்று எழுதியுள்ளார்.
சாந்தகுமார் சாந்தன் எனும் நேர், டெல்லியில் மாத்திரமல்ல இலங்கையிலும் எத்தனையோ பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், அப்பொழுது எவரும் குரல் கொடுக்கவில்லையே என்று எழுதியிருக்கின்றார்.
அடுத்ததாக மாஸ்டன் என்னும் நேயர் எழுதியுள்ள மடலில், இந்தியாவின் முக்கிய மாநிலங்களில் ஒன்றான மகாராஷ்டிரா அரசு மாட்டிறைச்சிக்கு தடை விதித்தமை குறித்த செய்திகளை பிபிசி ஓரங்கட்டிவிட்டதே என்று கவலை வெளியிட்டுள்ளார்.
உண்மையில் அந்த செய்தி தமிழோசை உட்பட பிபிசியில் ஒளிபரப்பாயிருக்கின்றது, நேரே நீங்கள் தவறவிட்டிருக்கலாம், ஆயினும் மடலுக்கு நன்றி.
ஏஎம் நஜ்முல் ஆரிஃபின் திருச்சியிலிருந்து அனுப்பியுள்ள மின்னஞ்சலில், அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் அதிக சத்தத்துடன் இசை கேட்டால் செவித்திறன் பாதிக்கும், ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இசையை கேட்டால் கேட்பவரின் செவித்திறன் பாதிக்கும் என்பதையும் பல நாடுகளின் புள்ளி விவர கணக்குப்படி விளக்கியது அருமை, மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, நன்றி என்று எழுதியுள்ளார்.
இந்திய பொருளாதார நிதி ஒதுக்கீடுகள் குறித்த எமது செய்தி குறிப்பு பற்றி கருத்தெழுதியிருக்கின்ற முத்துப்பட்டை நேயர் ஹிதாயத்துல்லா, இந்திய பொருளாதாரத்தை உண்மையில் முன்னேற்ற 29 மாநிலங்களுக்கும் மொத்த வருமானத்தை பிரித்து கொடுத்தால் மாத்திரம் போராது, நாம் முன்னேற முடியாது. அதனால் 29 மாநிலங்களின் அத்தியாவசிய தேவைக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கிவிட்டு எஞ்சிய மொத்த நிதியை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வருடம் கொடுத்தால் நல்லது என்று இருக்கின்றார்.
தமிழ் அரசு கட்சியின் குற்றச்சாட்டு குறித்து யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களின் செவ்வி குறித்து கொழும்பிலிருந்து மின்னஞ்சல் அனுப்பியுள்ள சி ரத்னவடிவேல் என்னும் நேயர், சர்வதேச விசாரணைக்கு சமாந்திரமாக உள்ளக விசாரணையும் நடத்தப்பட வேண்டும் என்பதே ஜெனீவா தீர்மானம், அதற்கொவ்வத்தான் சர்வதேச விசாரணையுடன் உள்ளக விசாரணையும் நடைபெற வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இதை புரிந்து கொள்ள திறமையற்ற பிரேமச்சந்திரன் சர்வதேச விசாரணையை கைவிட்டு உள்ளக விசாரணையை மட்டுமே முன்னெடுக்கப்படுவதற்கான கோரிக்கை என்ற பிரமையை ஏற்படுத்தும் விதத்தில் கருத்து கூறி வருவதும், சுமந்திரனின் உருவப்பொம்மை எரிக்கப்படும் போது உற்சாகப்படுத்திவிட்டு இப்போது சம்பந்தமில்லை என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்று கூறியுள்ளார்.
கனடாவில் இருந்து சரோவர்ணன் எழுதியிருக்கின்ற மின்னஞ்சலில், பிபிசியில் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சசி மகேந்திரனின் கருத்தினை செவிமடுத்த பொழுது, இலங்கையில் வாழும் மக்கள் தங்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்த சி யோகேஸ்வரன் அண்மையில் சொன்ன கருத்து எவ்வளவு நியாயமானது என்பதை உணர முடிந்தது. அதாவது, தாங்கள் எடுக்கும் முடிவுகளை ஏற்று அதன் அடிப்படையிலேயே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று புலம்பெயர்ந்த உறவுகள் வலியுறுத்த முடியாது, மக்களின் நிலைமை கோரிக்கைகளின் அடிப்படையில்தான் தாங்கள் செயற்பட வேண்டும் என்றார். இதுவரை காலமும் தமிழர் சிங்கள அரசியல்வாதிகளின் உருவப்படங்களை எரித்தார்கள், ஆனால் இன்று தமிழரின் உருவப்படங்களை எரித்து தமிழரின் பிரிவினைவாதத்தை சிங்கள மக்களுக்கு மாத்திரமல்ல உலக நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். சரி, அடுத்து ஃபேஸ்புக்கில் இருந்து வந்திருக்கும் சில கருத்துக்களை பார்க்கலாமே. சங்கீதா,
தனது பெற்றோர் தனக்கு மணமகன் தேட கொடுத்த விளம்பரத்தில் இருந்த தகவல்கள் தவறு என்று கூறி தானே தன்னை பற்றி ஒரு விளம்பரத்தை இணையத்தில் போட்ட இந்தியாவை சேர்ந்த இந்துஜா பிள்ளை பற்றிய செய்தி குறித்து எழுதும் யாழ் சிவா எறும்பு என்னும் நேர், இந்த மாற்றத்தை தான் பெரியார் எதிர்பார்த்தார் என்று எழுதியுள்ளார்.
சிங்கப்பூர் ரயிலில் கிறுக்கியவருக்கு பிரம்படியும் 6 மாத சிறையும் என்ற செய்தி குறித்து கருத்தளித்திருக்கின்ற சேது பி முத்துராமன், கிறுக்கியதற்காக இருக்கின்றார்.
திக்ருத்துக்கான யுத்தத்தில் பொதுமக்களின் கஷ்டங்கள் குறித்த கவலை அதிகரிப்பு என்ற செய்தி குறித்து கருத்து எழுதியுள்ள வி டி ரவிச்சந்திரன் என்னும் நேயர், என்ன செய்வது, சண்டைனா சட்டை அங்க இங்கு கிழியத்தான் செய்யும், வேறு என்ன செய்ய, இந்த அக்கறை இலங்கை தமிழர்கள் கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்ட போது ஐநாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏன் வரவில்லை என்று கேட்டிருக்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது நினைக்கிறேன் சங்கீதா. இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் சங்கீதா ராஜன் மற்றும் பூபாலரட்னம் சேவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.